ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெண் பிள்ளை வாக்கியங்கள். சரியா, நம்ம வாழ்க்கையில் நமக்கு முதல் முதல்ல வார்த்தைகளை பேச சொல்லிக் கொடுக்கறதே ஒரு பெண் பிள்ளை தான், நம்முடைய அம்மா. அம்மா கிட்டேருந்து தான் நம்முடைய வார்த்தைகளையே ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி முதல் முதல்ல பள்ளிக்கூடமெல்லாம் போகும்பொழுது முக்காவாசி இந்த சின்ன கிளாஸ், இந்த ப்ரீகேஜி இப்படி அந்த காலத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதெல்லாம் பார்த்தோம்னா முக்காவாசி பெண்கள் தான் வாத்தியாராக இருப்பாள். ஆண்கள் வந்து ஒரு கிளாஸுக்கு அப்புறமா தான் ஆண்கள் வாத்தியாராக இருப்பாள். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசில் ஒரு ஸ்திரீகள் கொடுக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை ஒரு ஆணால் கொடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய சந்தேகம்தான். இன்றைக்கி நீங்கள் எந்த ஸ்கூல் வேணால் போங்க, ஒரு ப்ரீகேஜிக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு மேல் டீச்சர் நான் பார்த்ததே கிடையாது, எப்பொழுதுமே ஃபீமேல் டீச்சர் தான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இந்த பெண் பிள்ளை நமக்கு ஒரு வாத்தியார் அம்மா. நம்மெல்லாம் வந்து பக்தியில் ஒரு பாலபாடம் கூட தெரியாத ஒருத்தர்கள். இன்னும் ஆனா ஆவண்ணாவே ஒழுங்காக படிக்க தெரியல நமக்கு பக்தியில். அதாவது நமக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம் இந்த மாதிரி விஷயங்கள் படிச்சுட்டுருக்கோம், ஆனால் பக்தியினுடைய சாரத்தை இன்னும் படிச்சுக்கலை. அதை சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கேஜி டீச்சர் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய திருக்கோளூர் பெண் பிள்ளையை. அதனால தான் அவள் சொல்லி கொடுக்குற மெத்தட் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்மளால் ஃபாலோ பண்ணும்படியாக இருக்குது. அது பெண் பிள்ளையினுடைய வாக்கியங்களுடைய ஒரு பெரிய அட்வான்டேஜ். இது சுற்றி அடித்து பெரியதான விஷயத்தை சொல்லி குழப்பறதே இல்லை, பெரிய விஷயத்தை பேசுகிறா. ஆனால் நாம் ஸ்வீகரிக்கக்கூடிய ஒரு முறையில் பேசுகிறா, அது பெண் பிள்ளை வாக்கியம். அதனால தான் பெண் பிள்ளை வாக்கியம் எல்லாருக்குள்ளேயும் ஒரு பாதிப்பை தாக்கத்தை உண்டு பண்ணுறது. பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்கிறார் ரொம்ப அழகாக, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. 61வது வாக்கியம். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. ஆழ்வான் அப்படின்னு பொதுவாக சொல்லியாச்சுனாலே கூரத்தாழ்வான், ஸ்ரீவத்ஸ சிந்தர் அப்படின்னு தான் அவருடைய இயர் திருநாமம். திருமருமார்பன் ஸ்ரீவத்சன்ற சின்னம் அவருடைய திருமார்பில் இருக்கிறதுனால ஸ்ரீவத்ஸ சிந்தர் அப்படின்னு தான் அவருடைய திருநாமம். கூரம்ன்ற ஒரு கிராமம், காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமம். அந்த கூரம் கிராமமே அவருடைய பூர்வீகம். இன்றைக்கும் இந்த கூரத்தில் வாழக்கூடிய ஜனங்கள் எல்லாருக்குமே கூரத்தாழ்வான்றவர் ஒரு பிரத்யக்ஷ தெய்வம் போல தான் வாழ்க்கலாம். நம்ம ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து பெங்களூர் ரூட் போகிறோம் இல்லையா, அந்த மெயின் ரோடு என்ஹெச்சில் போகும்பொழுது இந்த காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி அந்த பக்கம் போகிற வழியிலேயே கூரம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அங்கேருந்து அந்த காஞ்சிபுரம் டு ஸ்ரீபெரும்புதூர் டு பெங்களூர் போகும்போது ரைட் சைடில் கூரம் போர்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணோம்னா அந்த அழகான சின்ன கிராமம் கூரத்தாழ்வானுடையது. அழகான கோவில் உண்டு, கூரத்தாழ்வானுடைய மாளிகை உண்டு. அந்த மாளிகையே இப்போ அவருடைய சந்நிதி கோவிலாக கட்டியிருக்கா. இப்போன்னா இப்போல்லாம் அவருடைய காலத்துக்கு அப்புறமா, புராதனமான கோவில் தான். அவ்வளோ வசதி அந்த கூரத்து ஆழ்வான், கூரத்தில் வாழ்ந்த ஆழ்வான். ஆழ்வான் அப்படின்னு ராமானுஜரே அவரை கொண்டாடியிருக்கார். ஏன்னா ஆழ்வார்களுடைய பிரபந்தங்களை பாடி ஆழ்வார்களுடைய அனுபவங்களை அப்படியே ஸ்வீகரித்த ஒருத்தர் கூரத்தாழ்வான். இப்போ நாமெல்லாம் பிரபந்தம் வாசிக்கிறோம் அப்படின்னா அதனுடைய அர்த்தங்கள் தத்துவங்கள் இதெல்லாம் ஸ்வீகரிக்கிறோம். ஆனால் ஆழ்வாருடைய அந்த பாவத்தை நாம் ஸ்வீகரிக்கிறது இல்லை. அவர் எப்படி அனுபவிச்சிருப்பார் அப்படின்றது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியறதில்லை. ஆனால் அந்த அனுபவம் எல்லாம் கூரத்தாழ்வானுக்கு ரொம்ப சாதாரணமாக வந்துடும். எப்படி ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும், இல்லாட்டி ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா நல்லா இருக்கும், ஒரு இளநீர் சாப்பிட்டா ஜோராக இருக்கும்னு ஒரு சாதாரண பாமரன் தன் அனுபவத்தை சொல்லும் பொழுது இன்னொரு பாமரன், ஆமாமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவானோ, அதுபோலே ஆழ்வார்கள் காலத்துக்கு அப்புறமா எத்தனையோ வருஷங்கள் கழித்து வந்த கூரத்தாழ்வானுக்கு ஆழ்வார்களுடைய அனுபவம்ன்றது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சாதாரணமாக வந்தது. அதனாலேயே ஆழ்வாரிடத்தில் நேரடியாக பார்க்க முடியாத அனுபவங்களை இவரிடத்தில் நாம் கண்டோம்னு ராமானுஜரே கொண்டாடின ஒருத்தர் கூரத்தாழ்வான். இந்த கூரத்தாழ்வான் விஷயம்தான் அவர் சொல்றார். போன வாக்கியத்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் சம்பந்தம் உண்டு. அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டானை போலே. அந்த சோழ ராஜாவனுடைய அரண்மனைக்கு போறார் இல்லையா கூரத்தாழ்வான். கூரத்தாழ்வான் அழகா ராமானுஜரை தேடிண்டு ராஜ மனுஷர்கள் வரா. அப்ப ராஜ மனுஷர்கள் வந்தது கூரத்தாழ்வானுக்கு தெரியுது. அப்ப சுவாமி ராமானுஜர் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கார். உடனே கூரத்தாழ்வான் தான் என்ன பண்றார், ராமானுஜருடைய காவிய தான் தரிச்சுக்கிறார், ராமானுஜருடைய திரிதண்டத்தை தான் ஏந்தறார், தான் ராமானுஜர் போலே வேஷமிட்டு போறார். சம்சாரிகள் சன்னியாசி வேஷம் போடப்படாது. ஆனால் இந்த கிருமி கண்டராஜன் துஷ்டன், அதனாலே அவனிடத்துல சுவாமி ராமானுஜருக்கு போனார்னா அவருக்கு ஏதானும் ஒரு கெடுதல் சம்பவிச்சிடுமோன்னு பயந்து அவருக்கு பதிலாக அவர் வேஷத்தில் இவர் போகிறாருன்னா வந்த ராஜ மனுஷர்களுக்கு ராமானுஜரை தெரியாது. அதனால கூரத்தாழ்வான் கிளம்புறார். கூரத்தாழ்வான் பெரிய தாடி எல்லாம் வச்சிருப்பார். அப்ப ஆச்சரியமா கூரத்தாழ்வான் போறார். கூரத்தாழ்வான் போறாரேன்னு கூடவே ஸ்ரீ பெரிய நம்பிகளும் அவரோட போறார். இவா ரெண்டு பேர் போறாளேன்னு சொல்லி கூட அவருடைய பெண், பெரிய நம்பிகளுடைய பெண் அத்துழாய், அவளும் போறா. இவா மூணு பேரும் ராஜனுடைய அரண்மனைக்கு போயிட்டா. அந்த கிருமி கண்டராஜன் சிவபக்தன், அதாவது சிவபக்தியா விஷ்ணு பக்தியா இது தப்பே கிடையாது. அவாவா கர்மாவுக்கு அனுசரித்து இல்லாட்டி மூதாதைகள் சொன்ன வழி இப்படி நிறைய இருக்கு. அதுக்கேதா போல ஒரு பக்தி பண்ணுறோம் சரியா. இதில் சண்டை போடுறதுக்கோ வசதியாக தாழ்த்தியோன்னு ஆர்கியூ பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடையாது. வேதங்கள் அழகா நாராயணன் பரதத்துவம் அப்படின்னு சொல்கிறது. சிவனையே நம்பிந்து கிடக்கிறவா சிவபெருமான் வசத்தின்னு சொல்லும்படியான புராண விஷயங்களை பேசுவார்கள். சண்டை போடுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. பக்தி பண்ணி பகவத் அனுபவத்துல தலைக்கணும், இது ரொம்ப முக்கியம். இது நிறைய பேருக்கு புரியறதே கிடையாது. தேவையில்லாத ஒரு சண்டை அனுபவத்துல உணரணும். ஒண்ணு அவாவா அவரவர்களுக்குரியதான விஷயங்கள்ல ஈடுபட்டு போயிட்டு இருக்கலாம். இது அடுத்தவா மேல திணிக்கணும். இந்த கம்பல்ஷன் கன்வர்ஷன் வரும் பொழுதுதான் சமுதாயத்துல அமைதி குலையறது, ஜனங்களுக்குள்ள குழப்பம் விளையிறது. அது பண்ணவே கூடாது. இன்னைக்கு பல மதங்கள் அப்படிதான் இந்த கம்பல்ஷன் கன்வர்ஷன் பண்ணுறதுனால தான் நிறைய இடங்களில் இந்த தீவிரவாதம்ன்ற ஒரு விஷயமே ஆரம்பிக்கிறது. தீவிரவாதத்துக்கு ஆதாரம் கவனித்து பார்த்தேன்னா ஒரு மதங்களை பற்றியதான புரிதல் இல்லாமை, ஒரு புரிஞ்சுக்கணும் இல்லையா. அவரவர்கள் தங்களுக்கு பிடிச்சத வசத்தின்னு சொல்கிறது ரைட், ஆனால் அதுக்காக அடுத்தவாள் அதை கம்பல் பண்ணுறதுன்றது ஒரு பைத்திகார்த்தனமான ஒரு விஷயம். ஒவ்வொரு குழந்தைக்கும் அவனுடைய அம்மா வசதி தான். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்றோம், அந்த குஞ்சு காக்காவுக்கு அம்மா வசதி. அதே மாதிரி குட்டி நாகப்பாம்பு இருக்கு, அதுக்கு அதோட அம்மா வசதி தான். ஐயோ நாகப்பாம்பு விஷம்னா, ஆனால் நாகப்பாம்புடைய விஷயம் அதனுடைய குட்டியை பாதிக்கல இல்லையா. இது சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மத சண்டைகள்ன்றது தேவையில்லாத ஒன்று. இந்த கிருமி கண்டராஜன் அவன் சிவபக்தன், சிவபக்தனா இருக்கிறது தப்பே கிடையாது. விஷ்ணு துவேஷியா இருக்கப்படாது. அதுபோல விஷ்ணு பக்தனா இருக்கலாம், சிவத்வேஷியா இருக்கப்படாது. இது அப்பதான் பக்தியை நன்னா பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்திலையுமே ஒரு துவேஷம்னு வந்துடுத்துனா முதல்ல அமைதி குலைஞ்சு போயிடும். அப்ப தன்னுடையது பெருசுன்னு நிலநாட்டுறதுக்காக வரட்டுவாதங்கள், பிடிவாதங்கள், முரட்டுத்தனங்கள், தீவிரவாதம் இது எல்லாத்தையுமே காட்ட ஆரம்பிப்போம். அந்த தவறு பண்ணப்படாது. ஆனால் கிருமி கண்டராஜன் அந்த தவறை பண்ண ஆரம்பிச்சுட்டான். அவன் சிவமதம் வசத்தி, சிவபெருமான் வசத்தி அப்படின்னு லோகத்தில் நிரூபணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். நிரூபணம் பண்ணணும்னா அதுக்கு வாதாடணும், அழகா சாஸ்திரம் தெரிஞ்சவாட விசாரம் பண்ணணும், அப்படிதான். ஆனால் வித்வத் சபையெல்லாம் உண்டு. இந்த வித்வத் சபையில் இன்றைக்கும் நிறைய பேர் இப்படி வித்வான்கள்லாம் சாஸ்திர விஷயமாக பேசுறதுன்றதெல்லாம் உண்டு. வித்வத் சபை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னைக்கு புரியும்படியாக நான் சொல்லணும்னா பட்டிமன்றம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பட்டிமன்றம் இவா ஒரு மூணு பக்கம் ஒரு விஷயத்தை பேசுவா, இன்னொரு பக்கம் அதை எதிர்த்து இன்னொருத்தர் இதுதான் வசத்தின்வா. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தர் நடுவர் போல ஜட்ஜ் போல இருந்துட்டு அந்த வாத விவாதங்களை கொண்டு பேசுவார்கள். இதுதான், இது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், சம்ஸ்கிருதத்திலே பேசிப்பா. இந்த கிருமிகண்டராசன் என்ன பண்ணான், எல்லா பரம் எல்லாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி சிவபெருமான் வசத்தி அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தான். ஆனால் அப்படியும் பெருசாக கேட்க முடியல. அப்போ பார்த்தான், அப்போ நாலூரான்னு ஒருத்தன் இருந்தான், அவனுடைய சபையில் இருந்த ஒருத்தன். அவன் வைஷ்ணவன், அவன் பார்த்தான் இவனை சரி பண்ணணும்னா ராமானுஜர் வந்தால் தான் சரியாகும் அப்படின்னு சொல்லி இவாள்லாம் ஒத்துக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, சாதாரண பாமர ஜனங்கள்லாம் கன்வெர்ட் ஆகிறது ஒரு விஷயம் இல்லை. ராமானுஜர் போன்ற வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஊறினவர்கள், சிவாத் பரதரம் நாஸ்தி, சிவனை காட்டிலும் மேலானவர்கள் இல்லை அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்தா அப்போ அதுக்கு வேல்யூ இருக்கும், பல பேர் அதை ஃபாலோ பண்ணுவார்கள் அப்படின்ட்டான். அப்போ தான் ராஜா ராஜ மனுஷர்களை ராமானுஜரை கூட்டிகிட்டு வர சொல்கிறான் சபைக்கு. அப்போ தான் ராமானுஜர் வேஷத்தில் கூரத்தாழ்வான் அவருடைய சபைக்கு போகிறார். அப்போ ராஜா சொல்கிறான், சிவாத் பரதரம் நாஸ்தின்னு எழுதி கையெழுத்து போட்டு கொடுங்க, சிவனை காட்டிலும் மேலானவர் இல்லை அப்படின்னு. அப்போ கூரத்தாழ்வான் வேத விஷயங்கள், புராண விஷயங்கள், இதிகாச விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி நாராயணன் பரபிரம்மம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் எவ்வளவு சொல்லியும் ராஜன் கேட்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்றான். இவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கார், கேட்கல. ராஜா கடைசியில் நிர்பந்தம் பண்ணி கையெழுத்து போடுங்கோ, சிவா பரதரம் நாஸ்தி அப்படின்னு எழுதிக்கொண்டார். உடனேயே ஆச்சரியமாக உடனே கூரத்தவன் எழுதிட்டார், சிவாத் பரமஸ்தி துரோணக அப்படின்னு எழுதிட்டார். எழுதி கையெழுது போட்டுட்டார். சிவம்ன்றது ஒரு அளவு, ஒரு காப்படி அப்படி வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி ஒரு ஆழாக்கு. இந்த காலத்தில் ஆழாக்குன்னா சொன்னால் எத்தனை பேர் தெரியும் எனக்கு தெரியல. ஒரு அரை கிலோ வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு கிலோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. துரோணம்ன்றது இன்னொரு அளவு, அதாவது இந்த ஒரு கிலோ விட ஜாஸ்தியான அளவு. அந்த காலத்தில் ஆழாக்கு, காப்படி, அரைப்படின்பா, அப்புறம் ஒருபடின்பா, படியை காட்டிலும் மரக்கால் பெருசு அப்படின்பா. இந்த இன்றைக்கும் ஊர்களெல்லாம் நெல் அளக்கிறது மரக்கால் அளக்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, பழைய அளவுகள் இதெல்லாம். இன்றைக்கி ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அளவுகள் மாறுறதும், நம்மலாம் வெயிட்டில் வந்து கிலோகிராம்ஸில் சொன்னோம்னா யூஎஸ் இருக்கலாம் பவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவார், இத்தனை பவுண்டு அப்படின்பா. ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி சிவம்ன்றது ஒரு அளவு, துரோணம்ன்றது அதை விட பெரிய அளவு. அதனால் இவர் எழுதிட்டார், துரோணமஸ்தி ததப்பரம், அதை காட்டிலும் துரோணம்ன்ற அளவு பெருசுன்னு எழுதிட்டார். ராஜனுக்கு கோபம் வந்துடுத்து. இவர் பலவிதமாக சொன்னார், அவன் ஒத்துக்கொள்கிறதா இல்லை. இல்லை, இன்றைக்கும் பல சந்தர்ப்பங்கள் இப்படி தான் ஆயின்ட்டுருக்கு. பக்தி பண்ணி ஆச்சாரியன் அண்ணா பிடிஞ்சிட்டு இன்னும் நிறைய அனுபவங்கள் வேணும் அப்படின்னு அதற்குரிய பிரயத்தனத்தை விட தன்னுடைய சித்தாந்தம் வசத்தின்னு சண்டை போட்டுருக்கவா தான் ஜாஸ்தி பேர். அந்த தவிர நீ பண்ணாத நம்ம பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆயுசு குறைஞ்சுட்டுருக்கு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆயுசு வளரலை, வயசு வளர்றது, ஆயுசு குறையிறது. ஒவ்வொரு பர்த்டேவும் சொல்கிறது ஒன்று தான், உடம்புக்கு வயசாகிடுத்து ஆயுசு குறைஞ்சுட்டுருக்கு. இந்த பர்த்டேயில் நம்ம எல்லாம் இந்த ஆயுசு குறையிறதுன்ற ஒரு ரா ரியாலிட்டி அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது, புரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆனால் ஒரு விதத்தில் இன்றைக்கி அப்படி தான் கொண்டாடுறோம், எத்தனை வயசாகிடுத்தோ அத்தனை வயசு கேண்டில் ஏற்றி ஹூன்னு ஊதி அணைக்கிறோம். 35 வயசாயிடுது 35 கேண்டில் ஏற்றி, இல்லாட்டி இப்போலாம் 35 ஏத்தரெல்லாம் விட 3, 5, 2 கேண்டில் ஏற்றி ஜோராக ஊதி அணைச்சி விட்றேன். 35 வருஷம் போச்சு. ஒரு விதத்தில் சரியான பர்த்டே பார்ட்டி தான் அது, 35 வருஷம் வீண் பண்ணிட்டேன், பூன்றதுக்குள்ளே போயிடுதே அப்படின்ற மாதிரி தான். ஆயுசு குறையறதுன்ற ஒரு சிந்தனை நமக்கு வேணும். ஒவ்வொரு நாளுமே ஓ உடம்புக்கு வயசாகிறது, நல்லா புரிஞ்சுக்கணும், உடம்புக்கு தான் வயசாகிறது, ஆயுசு குறையிறது. சரியா? உடம்பு வயசாகிறது வயசாகிறது வயசாகிறதுனா அதற்கு தகுந்தா போல ஆயுஷும் குறையிறது. ஆயுஷ் எப்படா குறையலாம், அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வந்தோம் பாருங்க, அப்போதுலேருந்து ஆயுசு குறைய ஆரம்பிச்சாச்சு. 100 வயசு வாழ்க்கைன்னா அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வெளில வந்தோம் பாருங்கோ, அன்னிலேருந்து ஒவ்வொரு நாளாக 100ல் 1 நாள் குறைஞ்சது. 100 வயசுனா 36,525 நாள். அம்மாவோட கர்ப்பத்திலேருந்து வெளில வந்தோம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேயா பிறந்தோடனே 36,524 நாள் போச்சு. 100 நாள் ஆயிடுது அப்படின்னா 36,425 நாள். பயமுறுத்தலை, யதார்த்தத்தை சொல்கிறேன் நான். சரியா? வேதநூல் பிராயம் 100, மனுஷர்தான் புகுவரையிலும் பாதியும் உறங்கி போகும். இப்போ நம்ம வயசு 100னு கணக்கு எடுத்துப்போமே, 100 வயசுன்னு கணக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா உங்கள் வயசு இப்போ எவ்வளோ கணக்கு பண்ணிக்கோங்க, 100ல் இவ்வளவு போயாச்சு. இந்த 100ன்றது கேரண்டி கிடையாது. அதனால் சிவபெருமான் வசத்தியா, விஷ்ணு வசத்தியா, முருகன் வசத்தியா, காளி வசத்தியா, இதுலேயே வேற கிருஷ்ணன் வசத்தியா, ராமன் வசத்தியா, என்னத்துக்கு இந்த சண்டை? சரி, உனக்கு ராமனை பிடிக்குமா, அந்த ராம பக்தி பண்ணி அதில் இன்னும் இன்னும் தியாகராஜர் போலே துளசிதாசர் போலே ஆழம் போகணும். சரி, சிவபெருமான் பிடிக்கிறதா, நாயன்மார்கள் ரொம்ப அழகாக அனுபவிச்சிருக்கா, இதை விட்டு விட்டு இதை போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கப்படாது. சிவபெருமான் வசத்தியும் தோன்றதா, கண்ணப்ப நாயனார் மாதிரி கண்ணை பிடுங்கி கொடுக்க அளவுக்கு பக்தி பண்ணு, அதை விட்டுவிட்டு அடுத்த வாயை பிடிங்கின்னு இருக்கப்படாது. உனக்கு விஷ்ணு பிடிக்குமா, சரி நீ விஷ்ணு பக்தியில் போ. உனக்கு ஸ்ரீ வைஷ்ணவம் பிடிக்குமா, இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் போ, தப்பே கிடையாது. இதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயங்கள், இது கூறத்தாழ்வன் சொன்னது என்னுடைய அபிப்பிராயங்களை நான் சொல்லிட்டு. ஏன்னா ஆயுசு குறைஞ்சின்னு இருக்கு, ரியலைசேஷன் வேணும், ரியலைசேஷன் பண்ணி நல்ல ஆழங்கால் படணும், அதுக்கு மேலே வசதி இருக்குன்னா பகவான் காட்டி கொடுக்கணும், அதில் போகும். சரியா? இங்கே சாஸ்திரத்தை நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, நாம நிரூபணம் பண்ணிக்க வேண்டியது நாம் அனுபவிக்கிற பகவத் பக்தியில் ஆழம் போகணும். ஆயுஷே கொஞ்சம், அதில் பாதி தூக்கம், மீதியில் 1008 ஆசைகள் ஓட்டம் சாட்டம்னு ஓடின் இருக்கும். இதில் வேலைக்கு போகணும், உடம்பு களைச்சி போகிறது, பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், பணத்தை செலவு பண்ணணும், குழந்தைகளை வளர்க்கணும், இவ்வளவுக்கு நடுவில் டென்ஷன் பண்ணி சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் போயிட்டு ரொம்ப டெப்த்தில் போய் அடுத்தவாளோட சண்டை போட்டு நேரத்தை வீணடிக்காதே. புரியறதா? நீ உன்னதை படிச்சுட்டுருக்கே அதில் போயிட்டே இரு, அதை விட வசத்தின்னு பகவான் இன்னைக்கா புரியாச்சுன்னா அடுத்ததுக்கு போய்க்கோ. சரியா? அனாவசியம் மாதிரி ஒரு குருவை படிச்சுன்னு குரு சொல்கிற வழியில் போ. சும்மா ஒரு 4-5 புஸ்தகத்தை படிச்சுட்டோ, 4-5 பேர் பேசின விஷயத்தை வச்சுட்டோ அடுத்தவாளிடத்துல ஆகியோ பண்ணாது. அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு வழியில் போயின்ட்டு இருக்காளா, அவளை போய் கஷ்டப்பட்டு அதை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர்றது பைத்தியகாரத்தனம். நீ பாட்டு உன் வழியில் போ, பகவான் தானா வழி காட்டுவான். சரியா புரிஞ்சுக்கணும். கூறத்தாழ்வான் அழகாக தெளிவாக சொல்கிறார், ஆனால் கேட்கல ராஜன். கடைசியில் எழுதி கொடுத்தா ராஜனுக்கு கோபம் வந்துடுத்து, உன் கண்ணை பிடுங்குங்கோ அப்படின்ட்டான். கூறத்தாழ்வன் சொன்னார், மகாபாவியான ஒன்றை பார்த்த கண்ணு எனக்கு வேண்டான்டான் பிடுங்கி போட்டார். கண்ணில் தூசி விழுந்தாலே எப்படி கலங்குவோம், நம்ம கை தெரியாமல் கண்ணில் பட்டு எடுத்துல என்ன, உடனே துணியை எடுத்து வாயில் ஊதி கண்ணில் ஒத்தடம் கொடுத்துருந்து அப்பாடா அப்படின்னு இதெல்லாம் பண்ணுவோம். சொந்த கண்ணை பிடுங்கிறது அப்படின்னா, நகைக்கண்ணில் நகத்தை பிடுங்கி கொஞ்சம் அதிகமாக சதையோடு சேர்த்து பிடுங்கினோம்னாலே வலி, 4 நாளைக்கு 5 நாளைக்கு அந்த விரலையே பார்த்துட்டு இருக்கும். கண்ணை பிடுங்கிற என்ன ஒரு வைராக்கியம் இருக்கும், யோசனை பண்ணி பாருங்க. தன் கண்ணை அழுத்தி பிடுங்கிறது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்த கண்ணை பிடுங்கி போட்டுட்டார், கண் இல்லாமல் போயிடுறது. அதனால தான் கூறத்தாழ்வான சொல்வார், ரொம்ப விசேஷமாக பேர்பட்டவர் அப்படின்வார். அப்புறமா கூறத்தாழ்வான் பெரிய நம்பிகள் கண்ணை ராஜா பிடுங்கிட்டான், வர வழியிலேயே பெரிய நம்பிகள் பரமபதி சொல்கிறார், அவருக்கு அந்திம சம்ஸ்காரம்லாம் பண்ணிட்டு கூறத்தாழ்வான் ஸ்ரீரங்கத்தில் வந்து இருக்க. அப்படியே ரொம்ப துக்கம், சுவாமி ராமானுஜர் எங்கே போனாருன்னு தெரியல, ஒன்றும் தெரியவே இல்லை, இருக்கிற இடம் தெரியல, ஒன்றும் தெரியல, அவருக்கு ஒன்றும் ஆயிடப்படாதேன்னு அந்த கவலை. சுவாமி ராமானுஜர் சில சிஷ்யாலோட ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பி போயிட்டார். மனசு அப்படி கேட்கல, ஒரு நாள் சரி மனசை கேட்கல, போய் ரங்கநாதன் சந்நிதியில் நின்றுட்டு வருவோம், கண்ணு தான் போயிடுது, ரங்கநாதன் தரிசனம் நம்ம பண்ணலாம், அவன் நம்மளை பார்ப்பானே அப்படின்னு போகலாம்னு கோவிலுக்கு போகிறார். வாசலில் ராஜனுடைய ஆட்காரர்கள் நிற்கிறார். அப்போ ராஜ மனுஷர்கள் சொல்கிறா, ராமானுஜர் சம்பந்தப்பட்டவர்கள் ஸ்ரீரங்கம் கோவிலில் நுழைய தடை அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே நடக்குமா இந்த கொடுமை? ராமானுஜ சம்பந்தப்பட்டவா நுழையாம வேற யார் நுழைய முடியும் ஸ்ரீரங்கம் கோவில்? ஆனால் ராஜா அப்படி உத்தரவு போட்டுட்டான். அப்ப அங்கிருந்த ஒருத்தர் சொன்னார், அப்பா இவர் கூரத்தாழ்வான், பரம சாது, இவருக்கு விரோதின்னு யாருமே கிடையாதப்பா, இவர்னால யாருக்கும் ஒரு பிரச்சனை என்னைக்குமே வராது, இவர் நல்ல சர்வகுண சம்பன்னர், நல்ல குணபூர்த்தி உடையவர், ஒரு குற்றம் கூட இல்லாத, ஒரு காலத்தில் பெரிய கோடீஸ்வரன்பா இவர் காஞ்சிபுரத்தில், எல்லாத்தையும் தியாகம் பண்ண டெய்லி ஒரு வீட்டில் 1000 பேருக்கு, குறைஞ்சபட்சம் 1000 பேருக்கு திருவாராதனம் அழகா ததியாராதனம் பண்ணிட்டு இருந்தவர்ப்பா, அதனால இவர் உள்ள விடலான்டான்னு. ஓ, இவர் தான் கூரத்தாழ்வானா, இவர் தானே தன் கண்ணையே பிடுங்கினவர். அப்பா சரி சரி, நீங்க போகலாம், உங்களுடைய நல்ல குணத்துக்காக உங்களை உள்ள விடுறீங்கன்னு கோபம் வந்துடுத்தான் கூரத்தாழ்வானுக்கு. சே, ஆச்சாரியன் அடையாளமா கொண்டுதான் ரங்கனை பார்க்கணும், என் குணத்தினாலே ரங்கன் கிடைப்பான், என்னுடையதான விஷயங்களுக்காக ரங்கன், அப்படிதான் ரங்கன்னா அந்த ரங்கன் எனக்கு வேண்டாம்னுட்ட. என்ன ஒரு தைரியம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்முடைய குணதோஷத்தினாலே, குணத்தினால நல்லது நடக்கும், தோஷத்தினாலே கெடுதல் நடக்கும். கூரத்தாழ் அபிப்பிராயம் என்னன்னா, என்னுடைய குணதோஷத்தை கொண்டு ரங்கன்னா இன்னைக்கு குணம் இருக்கு, ரங்கன் உள்ள விடுவான், நாளைக்கு எனக்கு தோஷம் வந்து கொடுத்து என்கிட்ட குணம் போயிடுது அப்படின்னா ரங்கன் வெளில தள்ளிடுவான். அம்மா எனக்கு அது வேண்டாம், எனக்கு ராமானுஜன்ற அடையாளத்தை கொண்டு யார் வேணாலும் கிடைக்கட்டும், ராமானுஜன் அடையாளம் இல்லாத எதுவாக இருந்தாலும், அது ரங்கனாகவே இருந்தாலும் அவன் வேண்டாம். ஆச்சாரிய நிஷ்டை, குருவை உத்தேசிச்சு பகவான் கிடைக்கும் பொழுது பகவான் நமக்கு குணம் இருக்கோ தோஷம் இருக்கோ தகுதி இருக்கோ இல்லையோ அனுகிரகம் பண்ணிடுவானாம். ராமானுஜரை கொண்டுதானே தயிர்காரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. அப்ப ஆச்சாரிய சம்பந்தம் தான் வசதி, ஆச்சாரிய சம்பந்தம் இருந்துடுச்சுனா ரங்கன் நாராயணன் எல்லாரும் வரிசையில் வந்து நிற்க மாட்டாளா? தேவு மற்றடியேன்னு மதுரகவி ஆழ்வார் சொல்றாருன்னோ, மதுரகவி ஆழ்வார் அழகா புளியமர பொந்த, புளியமர பொந்துல நம்மாழ்வார் உட்கார்ந்துருக்கார், அந்த புளிய மரத்தோட மரத்தடி நிழல்ல 108 திவ்ய தேச பெருமாள்கள் வரிசையில் நிற்கிறார். அவ பார்க்கிறார், 108 பெருமாளும் இவரை கொண்டாடுறாள் மதுரகவி ஆழ்வார். அப்ப மதுரகவி ஆழ்வார் முடிவு பண்ணார், இந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே தெய்வமும் நம்மளை கொண்டாடுறது, அதனால ஆச்சாரிய சம்பந்தம் போதும் அப்படின்னுட்டாராம் மதுரகவி ஆழ்வார். அந்த மாதிரி கூரத்தாழ்வான், ராமானுஜ சம்பந்தத்தினாலே மட்டும் எனக்கு என்ன கிடைக்கிறதோ அது போதும், ராமானுஜ சம்பந்தம் இல்லாமல் எனக்கு கிடைக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் வேண்டாம், ரங்கனாகவே இருக்கட்டும், ஸ்ரீமன் நாராயணனாகவே இருக்கட்டும், மோட்சமாகவே இருக்கட்டும், அவன் வேண்டாம். சாதாரணமாக பகவத் பக்தர்களுக்கு ஒரு வைராக்கியம் உண்டு. ரொம்ப அழகா காளிய பத்னிகள் சொல்றா, விருத்ராசுரன் சொல்ற, ந நாகபிருஷ்டம் ந ச பாரமேஷ்டியம் ந சார்வபௌமம் ந ரசாதிபத்தியம். பகவத் பக்தர்கள் மோட்சத்தை விரும்புறதில்லை, பிரம்ம பதவியை விரும்புறதில்லை, இந்திரலோகத்தை விரும்புறதில்லை, பாதாள லோக சுகத்தை விரும்புறதில்லை, அவளுக்கு பகவானை தவிர எதுவும் லட்சியம் இல்லைன்றார். இவர் அந்த மாதிரி பகவத் பக்தர், இவர் சொல்றார், ஆச்சாரியனா பகவானானா ஆச்சாரியன் தான் பகவான் வேண்டாம், ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே வேணா பகவான் கிடைக்கட்டுமே ஒழிய ஆச்சாரிய சம்பந்தத்தை தொலைச்சுட்டு எனக்கு ஒரு நாராயணன், ரங்கன், பத்மநாபன், பாண்டுரங்கன், குருவாயூரப்பன் யாரும் வேண்டாம், அவன் வேண்டாம்னுட்டாராம். அந்த காவலாளி வாசல் இருந்தவாள்லாம் அசந்து போயிட்டா, இப்பேற்பட்ட ஒரு ஆச்சாரிய நிஷ்டைன்னு. அதுக்கப்புறம் போகவே இல்லை கூரத்தாழ்வன், திரும்பவும் ராமானுஜர் வந்து ஐஷண்டு போன பிறகுதான் ராமானுஜரோட தான் ஸ்ரீரங்கம் கோவில்ல நுழைஞ்சார் கூரத்தாழ்வான். பெண் பிள்ளை அதை சொல்றா, என்ன வைராக்கியம், நானும் இந்த ஊரை விட்டு போறேன், என்ன வைராக்கியம்னா இங்க பஞ்சம் பழப்பு நடத்த முடியல, இந்த பஞ்சத்தை விட வேற எங்கேயாவது போகலாம்னு இவன் வேண்டாம்னு போகிறனே ஒழிய, கூரத்தாழ்வான் போல எனக்கு ராமானுஜ சம்பந்தம் போதும், ரங்கன் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு நான் என்ன பக்தையா சுவாமி, அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னுட்டா. பக்கத்துல கூரத்தாழ்வான் நின்றுருக்கார், தாடியை வச்சுண்டு, இன்னொரு பக்கம் முதலியாண்டான் நிக்கிறார், இன்னொரு பக்கம் எம்பார் கோவிந்தர் நிக்கிறார். ராமானுஜ திரும்பி இப்படி கூரத்தாழ்வானை பார்க்கிறார், இப்படி நிற்கிறார், தீமேன்னு நிற்கிறார், ஒரு அபிமானமோ அகம்பாவமோ இல்லாமல். அவருடைய வாக்கியம் தானே சொல்றார், ராமானுஜ கண்கள்லேருந்து லேசா கண்ணீர் வழியறதான், கூரத்தாழ்வன் தோலை அப்படி பிடிச்சாராம். நம் தரிசனத்திற்காக உன் தரிசனத்தை இழந்தீரோன்னு முன்னாடி சொல்லியிருக்கார் ராமானுஜர். ராமானுஜ தரிசனம் அப்படின்னு தான் பேர். எம்பெருமானார் தரிசனம்னு தான் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு நம்பெருமாள் பேர் கொடுத்தார். திருக்கோஷ்டி நம்பி எல்லாருமே கொண்டாடுறான் அந்த எம்பெருமானார் தரிசனம். வைஷ்ணவ தரிசனம், விஷ்ணு தரிசனம், நாராயண தரிசனம் இல்லை, எம்பெருமானார் தரிசனம். அந்த எம்பெருமானாரே கூரத்தாழ்வானை பார்த்து மேல்கோட்டலே வந்த பிறகு சொல்றார், நம் தரிசனத்திற்காக உன் தரிசனத்தை இழந்தீரோ. தரிசனம்னா கண்ணு, தரிசனம்னா சித்தாந்தம். இந்த தரிசனம் நன்னா இருக்கணும்ன்றதுக்காக உம்முடைய கண்ணையும் கொடுத்தீரோ அப்படின்னார் ராமானுஜர். அந்த ராமானுஜர் கிட்ட இவள் சொல்றா, கூரத்தாழ்வன் பக்கத்துல நின்று இருக்கார். அதுலேயும் இந்த ராமானுஜர் அவ்வளவு வசதி. கூரத்தாழ்வான் ராமானுஜருடைய காஷாய வஸ்திரத்தை உடுத்துண்டு போயிடுறார். இப்போ சிஷ்யாள்லாம் சொல்கிறார், அந்த மாதிரி ராஜமனுஷர்கள் வந்திருக்கா, கூரத்தாழ்வான் அவர் சபைக்கு போயிருக்கார், அவர் உங்களை வந்து இங்கே இருக்க வேண்டாம், வேற எங்கேயோ கிளம்ப சொல்லிட்டார். சரி, என்னோட காஷாய வஸ்திரம் இல்லை, அதைத்தான் கூரத்தாழ்வான் அதை உடுத்துண்டு திரிதண்டத்தை எடுத்துட்டு அவர் கிளம்பி போயிட்டார்னு. அப்போ ராமானுஜர் சொன்னார், அப்போ எனக்கு கூரத்தாழ்வானுடைய வஸ்திரத்தை கொடுங்கன்னுட்டாராம். சுவாமி அவர் வெள்ள வஸ்திரம், அவர் சொன்னார் அவர் தரிசனத்துக்காக சாஸ்திரத்தை மீறினார், அவர் வஸ்திரத்தை உடுத்துறதுனால நான் மீறினா தப்பில்லை கொண்டாங்கன்னு சொல்லி கூரத்தாழ்வானுடைய வெள்ள வஸ்திரத்தை உடுத்திண்டு ராமானுஜர் போனார். இன்னைக்கும் ராமானுஜ உத்சவத்தில் வெள்ள சாத்துப்படின்னு ஒன்று உண்டு. ராமானுஜர் வெள்ள வஸ்திரம் உடுத்திண்டு போனது. சன்னியாசி வெள்ள வஸ்திரம் உடுத்தப்படாது சாஸ்திரம், சம்சாரி காவி வஸ்திரம் உடுத்தப்படாது சாஸ்திரம். இவர் ரெண்டு பேரும் மீறாளாம். எதுக்கடானா, சம்சாரத்தை உழண்டுருக்கிற நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக. பெரியவாள்லாம் சாஸ்திரத்தை மீறமாட்டா, சில இடங்களில் மீறான்னா விசேஷம். அப்படி ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய வெண்வஸ்திரத்தை உடுத்திண்டு போனவர். அவரிடத்துல இவள் சொல்றாள், அவன் வேண்டாம் என்றேனோ கூரத்தாழ்வானை போலே, ஆழ்வானை போலே. என்ன ஆச்சரியம்னா, அதுக்கப்புறம் ராமானுஜர் கூரத்தாழ்வானை கூட்டுண்டு காஞ்சிபுரம் போறார். காஞ்சிபுரம் வந்துட்டு ஆச்சரியமா, வரதனிடத்துல நீங்க பிரார்த்திச்சுக்கோங்கோ, கண் வேணும்னு சொல்லி ராமானுஜர் பிரத்யேகமா கூரத்தாழ்வானுக்காகவே திருக்கச்சி காஞ்சிபுரம் வர. அப்ப அழகா அவர் அழகா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கார் கூரத்தாழ்வான் வரதராஜனை கொண்டாடி. அந்த சமயத்துல ஜோரா ஏதோ ஒரு வேலை வந்துடுத்தேன்னு ராமானுஜர் அந்த பக்கம் போனார். இவர் ஸ்தோத்திரம் பாடி முடிச்சார், கூரத்தாழ்வான் முன்னாடி வரதராஜன் பிரத்யட்சமா நின்னார். என்ன வரம் வேணும் கேள் அப்படின்னார். அப்ப கூரத்தாழ்வான் சொன்னார், நான் பெற்ற பேரு நாளூரானும் பெற வேண்டும்னுட்டார். நாளூரான் காரணம் கொண்டுதான் சபைக்கு போனார், அதனால நாளூரான் பரம பாபி அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்ல கதி கிடையாதுன்னு எல்லாரும் திட்டின் இருக்கா. அவனுக்கும் நல்ல கதி கிடையாது, எனக்கு எப்படி நல்ல கதி உண்டு, ராமானுஜ சம்பந்தம் உண்டு. நான் பெற்ற பேரு நாளூரானும் பெற வேண்டும், என்ன மனசு பார்த்துக்கோங்க கூரத்தாழ்வானுக்கு. உடனே வரதராஜன் கண்கள்லேயே கண்ணீர் வழியே ததாஸ்து அப்படியே நடக்கட்டும்னுட்டாரா. அதுக்குள்ள ராமானுஜர் வந்தார். என்னாச்சுன்னா, சுவாமி வந்தார் அந்த விஷயம்லாம் கேட்டேன்னா கோபம் வந்துருக்கு ராமானுஜருக்கு. உமக்கு தோன்றதை நீர் கேட்பீரோ, அந்த அளவுக்கு சுதந்திரம் வந்துடுத்தோ, என் வார்த்தை முக்கியம் இல்லையோன்னு கோச்சுட்டார். உடனே வரதனை பார்த்தா ராமானுஜர் கோச்சிக்கிறார். வரதன் ராமானுஜன்லாம் கோச்சிக்கவே கூடாது, கோச்சிக்கிறார். அவர் கேட்டாலும் நீரும் தருவீரோ, என் எண்ணம் என்னன்னு கேட்க தெரியாதோ வரதனுக்கு, அவளுக்கு தோன்றதெல்லாம் மாட்டார். நீங்க ரெண்டு பேரும் நன்னா இருக்கும் அவர் கிளம்பிட்டாரா ராமானுஜர் கோச்சுண்டு. இந்த ஊழல் மாதிரி, நீர் தோன்றதை நீர் கேட்பீர், அவர் கேட்டதை நீர் கொடுப்பீர், அப்ப என்னத்துக்கு நான் இங்க, அவளுக்கு தோன்றத பண்ணிட்டு போங்கோ அப்படின்னு கோபமா கிளம்பினார். சிஷ்யாலாம் அசந்து போயிட்டார் ராமானுஜர் இப்படி கோச்சிப்பாருன்னு. உடனே வரதன், ராமானுஜா இரு 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 இரு, அவசரப்படாதேப்பா, கவலைப்படாத, உமக்கு திவ்யமான நேத்திரங்களை தந்தோம்னு கூரத்தாழ்வானுக்கு கொடுத்தார். கூரத்தாழ்வான் உடனே அப்படி பார்க்கிறார், வரதன் நன்னா தெரியாது என்ன அலங்காரமும் அப்படியே வர்ணிச்சார். உடனே ராமானுஜரை பார்த்தார், பாதாதி கேசம் கேசாதி பாதம் ராமானுஜரை பார்த்தார். அழகனாச்சே ராமானுஜர். எம்பார் கோவிந்தர் வர்ணிக்கிறார், பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும், பற்பம் என திகழும் பைங்கமழ், ரொம்ப அழகு, ரொம்ப அழகா வர்ணிக்க, பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும், அழகான அந்த விரல்கள் அதை பார்க்கிறார். பற்பமெனத்திகள் பைங்கழல் பற்பமெனத்திகள், ஆச்சரியம், என்ன அனுபவம் பாருங்கோ, அவள் எப்படி ரசிச்சிருந்தா அப்படி வார்த்தையை சொல்லிப்பார். பற்பமெனத்திகள் பைங்கழல் உந்தன் பல்லவமே விரலும், பாவனம் ஆகிய பைந்துவர் ஆடை பதிந்த மருங்கழகும். பவித்திரமான அந்த காஷாய வஸ்திரத்தை உடுத்தின்றிருக்கிற அந்த அழகு, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும், முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன் அழகும். அழகா முப்புரி நூல் ராமானுஜருக்கு பூணல் உண்டு, யக்ஞோபவீதம் வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு உண்டு. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன் அழகும், இந்த திரிதண்டம் அவ்வளோ அழகா இருக்கு. முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும். பெரியவா சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொல்லிண்டு அந்த பிரபந்தம் எல்லாம் சொல்லிண்டு பிரசன்னவதனமாக இருக்கக்கூடிய முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்திடு முறுவல் நிலா அழகும். நிலா மாதிரி பிரசன்னமாக இருக்கார், முறுவல் நிலா அழகும். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும். கல்பக விருட்சம் மாதிரி கேட்டதெல்லாம் கொடுக்கும்படியான திருக்கண்கள், தாமரை கண்கள், கருணையை பொழியறதான். கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும், காரிசுதன்கள் சூடிய கணநர்ச்சிக்கை முடியும். அழகான உச்சி குடுமி வச்சுருக்கார் ராமானுஜர். இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூரா இருந்தால் அந்த குடுமையை சேவிக்கலாம். பின்னாடி போய் பார்த்தோம்னா ராமானுஜர் உற்சவ காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிக்கை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்து உளதால். இப்படிப்பட்ட எதிராசனுடைய வடிவழகு என் இதயத்து உளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இப்படிப்பட்ட ராமானுஜ ரூபம் என் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால எனக்கு சமானவர்கள் இல்லை, எதிராளி யாரும் இல்லை, யமதர்மராஜன் வந்தாலும் கவலை இல்லை, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னுட்டார். அப்படியே ராமானுஜரை பார்க்கிறார், வரதராஜனை பார்க்கிறார், ரெண்டு பேரும் அன்றைக்கி எப்படி இருக்காலும் அப்படியே வர்ணிச்சுட்டார். உடனே வரதன் கேட்டார், திருப்தியா அப்படின்னு ராமானுஜரை பார்த்து. திருப்தின்னு கூரத்தாழ்வான் கிட்டார் வரதன் கேட்டார். கூரத்தாழ் சொன்னார், இந்த உங்கள் ரெண்டு பேர் மட்டும் எனக்கு ஆயுசு முழுக்க தெரிஞ்சால் போதும், இனிமேல் வேறு எதுவும் தெரிய வேண்டான்னுட்டார். அப்படி ராமானுஜர் கூரத்தாழ்வானுடைய கண்ணுக்காக பறிஞ்ச ஒருத்தர். அவரிடத்துல இவள் சொல்றா, அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. இனிமேல் யாராவது அவன் முகத்தை இனிமேல் நான் முழிக்க மாட்டேன், என் முகத்தில் அவன் முழிக்க வேண்டாம் அப்படி யாராவது, அவன் வேண்டாம் எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொன்னான்னா, உடனே கூரத்தாழ்வானை நினச்சிக்கோங்கோ, பெண் பிள்ளையை நினச்சிக்கோங்கோ, ரங்கனையும் நினச்சிக்கோங்கோ, ராமானுஜரையும் நினச்சிக்கோங்கோ, சரியா கூடவே என்னையும் நினச்சிக்கோங்க. ராதே கிருஷ்ணா. அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே. எத்தனை அழகு பாருங்க. இனிமேல் யாரா கண் தெரியாதவர்களை பார்த்தாலோ, கண்ணில் தூசி விழுந்தாலோ, கண் திறக்க முடியாமல் கண்ணோவு வந்தாலோ, கண்ணில் பீலை சொரிஞ்சாலோ, கண் அப்படின்னாலே அவன் வேண்டாம்னு சொன்ன கூரத்தாழ்வான் கண். வேண்டான்ற வார்த்தை வந்தாலே பெண்பிள்ளை வாக்கியம். ஸ்ரீரங்கம் போனா வாசல் அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலேன்னு சொல்லிட்டு போய் உள்ள பாருங்க. பயந்து பயந்து ரங்கன் காட்சி கொடுப்பான், டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஏன்டா ஐயோ கூரத்தான் வாக்கியம் சொல்றா, இவா சொல்றதை கேட்டு 40 பேர் வராமல் போயிட்டானோ, 4000 பேர் காணாமல் போயிட்டானோ, என்ன பண்றதுன்னு பயந்து பயந்து கிருப பண்ணுவான். பெண் பிள்ளை வாக்கியத்தை அந்தந்த இடங்கள்ல போகும்போது சொல்லி பாருங்கோ, நிச்சயமா தெரியும். ஏன்னா அடியன் பிருந்தாவனம் போனேன், பிருந்தாவனம் போன சமயத்துல இந்த அக்ரூரர் படித்துறைக்கு போனேன். அங்கே போனோடனே அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரரை போலே அப்படின்னு வாக்கியத்தை சொன்னேன். நிஜமாவே ஒரு அனுபவம் கிடைச்சது. அது என்ன அனுபவம் எனக்கு மட்டும்தான். அதே மாதிரி ஆச்சரியமா பிராமண பத்தினிகளுக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம் பத்ரோல் ஹரின்னு பேரு, பத்ரோல் ஹரின்னு, பத்ரோல் பிஹாரிஜி. அங்கே போகும்போது சொன்னேன், தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்தினியை போலே. தேகத்தை விடுறது எப்படின்னு பகவான் புரிய வச்சான். சரியோ, அதனால பெண் பிள்ளை வாக்கியம் சத்தியம். ரீகேப் நீங்களே பண்ணுங்கோ. ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய், போலோ திருக்கோளூர் மதுரகவியாழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய், போலோ கூரத்தாழ்வானுக்கு ஜெய், போலோ யதிராஜ சுவாமி ராமானுஜமூர்த்திக்கு. ராதே கிருஷ்ணா. சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.